கவிஞர் தேசியன் அவர்கள் தமிழ் மரபு கவிதைகள் பற்றி தன் உரை தொடர்கிறார்.
அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். மீண்டும் எங்களுடைய இந்த நிகழ்விலே கலந்து மிக ஆழமான கருத்துக்களை வழங்கி அவருடைய பணியின் நிமித்தம் விடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய கருணாகரன் அவர்களுக்கும், அதேபோல புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து இங்கே வந்து எங்களுடைய இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அவர் இன்று மீண்டும் வெளிநாடுக்கு செல்ல இருக்கின்றார். எனவே அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்திலே ஒரு கவிதையினுடைய தமிழ் மரபு கவிதை என்ற ஒரு தலைப்பிலே நான் ஒரு சில வார்த்தைகளை கதைக்கலாம் என்று இருக்கின்றேன். இரண்டு வேஷங்களை போடும்போது ஒரு சிக்கல் இருக்கிறது. பிரதேசியலராக கதைக்கிறதா கவிஞராக கதைக்கிறதான்னு சொல்லி நான் கவிஞர் என்று நான் சொல்லுவது இனி ஒரு வாரத்திலே. என்றாலும் இந்த கவிதை துறையிலே இருப்ப பிரதேசியராக நாங்கள் கதைக்கவில்லை. அது முதல் அது எஸ் பிரதேசியருக்கு இருப்ப சம்பந்தம் இல்லை. இது உண்மையிலே நான் இந்த இதிலே கடந்த 20-25 வருடங்களாக இந்த கவிதை துறையிலே ஓரளவு ஈடுபாடு கொண்டவன். அது கவிஞரன் அல்ல, அது அப்படி எங்களுக்கு அந்த தகுதி இருக்க தெரியாது. ஆனால் அந்த கவிதையிலே ஒரு ஈடுபாடு, அதிலே வாசிப்பு, அதோடு கொஞ்சம் ஊடாடியவன் என்ற ரீதியிலே கடந்த காலத்திலே எங்களுடைய இடத்தினுடைய தலைசிறந்த மூத்த கவிஞர் நீங்கள் சிறம் அறிந்திருக்கலாம், ஈரா முருகையன். இந்த மாணவர்கள் நீங்கள் கேட்கவும் என்றால் நாங்களுமே அந்த படிச்சது பள்ளிக்கூடம் சொல்லுவோம். நம்ம கதை சொல்லும் போது அதை சொல்லுவோம். நாங்கள் உண்மையில கவிதைக்கு சம்பந்தம் இல்லை. பாடசாலையிலே நான் இந்து கல்லூரியிலே படித்தேன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி எத்தனையோ பெரிய அறிஞர்களை உருவாக்கிய பாடசாலை கல்லூரி. அதுக்கு பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. மகாத்மா காந்தி வந்த பாடசாலை, விவேகானந்தர் வந்த பாடசாலை. அங்கே நாங்கள் படிக்கும்பொழுது உண்மையில அங்கே இருந்தோம். இன்றைக்கும் பாத்தி மேற்ற பகுதியில் தான் நாங்கள் சொல்லி பழைய நண்பர்கள் கூடும் பொழுது கதைப்போம். அவர்கள் படிப்பித்தது இல்லை, ஆனால் அந்த மண்ணுக்கு ஒரு பெருமை அங்கே இருக்கிறவர்கள் ஏதோ படித்து வருகிறார்கள். அப்ப அங்கே நாங்கள் ஏன் படிக்கும் போது ஒரு விஞ்ஞான வாரம் வைப்பது கட்டாயம். ஒரு கிழமை ஒரு ஆள் இதோடு செய்ய போறோம். பலகுரங்கள் அப்படி இருக்குதாங்க. அரே நான் இருந்தா இதை கொஞ்சம் கூட அந்த ஹோம் அப் பண்ணி போட்டு தான் சொல்லுவேன். இது பெரிய விஷயம், நாங்கள் கதைக்க போற விஷயம் பெரிய விஷயம். ஆகவே அப்ப நாங்கள் வேண்டாம் இருப்பாக போயாவது சொல்லணும். அப்ப அரேமாக நாங்கள் மைசெல்ஃப சொல்றோம். ஆறாம் வகுப்பு ஆறாம் வகுப்புல இருந்து தோங்கிட்டோம். உங்களுக்கு கட்டாயம் வெள்ளிக்கிழமையில இங்கிலீஷ்லவோ ஒரு பந்தி ஏதோ சொல்லுவோம். என்னத்தான் சொல்லு, ஒரு ஆள் சொன்னவர் அர்த்தம் கூட சொல்லக்கூடாது. அப்ப கட்டாயம் சொல்ல வைக்கிறதுக்கு அவன் மைசெல்ஃப் ஐ எம் ஜேசி இல்ல ஐ எம் ஃப்ரம் நல்லூர் மை ஃபாதர் தெரியல எங்க சுகமான விஷயம். அப்படி ஒன்றை சொல்லி கொண்டு போய் கடவுளே தப்பினவனாட்டு போயிருந்து அதனுடைய ஒரு அடுத்த கட்டமாக நாங்கள் இந்த விஞ்ஞான நடையில சயின்ஸ் படித்தேன். அந்த நேரத்தில் விஞ்ஞான மன்றத்திலே ஏதாவது கட்டாயம் செய்வோம். அப்ப என்ன சொன்னாலும் சும்மா ஏதாவது இந்த விஞ்ஞானத்தை பற்றி அவன் எழுதிட்டான். அப்ப நான் சும்மா ஒரு கவிதை மாதிரி எழுதி போட்டு வாசித்தேன். அதுதான் உண்மையிலே என்னுடைய முதலாவது சபை. முதல் போய் நான் சொல்றது பாடசாலை மாணவர்கள் அது நீங்கள் அதை பற்றி ஆழமாக இல்லை என்றாலும் இப்படியான சந்தர்ப்பங்களை விடாது, அது உங்களை எங்கேயோ கொண்டு போகும் சார். அப்ப நான் சொல்ல வந்தேன் சொன்ன அதுக்கு பிறகு எங்களுடைய ஈழத்தினுடைய மிக மூத்த கவிஞர் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அமரர் முருகையன் அவர்கள். நேற்று எங்களுடைய சிவலிங்கராஜசேகரம் சொன்னார், ஈழத்தின் தமிழ் கவிதை என்று பார்க்கும்போது முருகையன் மகாகவி லீலாவாணனை தவிர்த்து நாங்கள் அங்கால நகர முடியாது என்று சொன்னார். கேள்விப்பட நீங்கள் அறிஞர் என்ன கேள்விப்படீங்களா? முருகையன் என்று பேர் அவர் நீர்வேலியில இருந்தார். அப்ப நான் அவருடன் வீடு வேடி சென்று இந்த கவிதையை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட நான் படித்தேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம். அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் முரளியும் கொஞ்ச நேரம் படிக்கிறேன். எங்களுக்கு இந்த தமிழினுடைய கவிதையை சொன்னார். அப்ப கவிதை அவர் சொன்னார், இப்படி தமிழ்ல முந்தி முந்தி இப்படி எல்லாம் கவிதை இருக்கு. அவர் சொல்லி இல்லை, இதைத்தான் எழுதுன்னு அவர் சொல்லி, இதைத்தான் படியன்னு அவர் சொல்லி. அவர் தமிழில கவிதைகள் முந்தி முந்தி இருந்தது எப்படி, கம்பந்த கவிதை எப்படி, திருவள்ளுவத்த கவிதை எப்படி, புறகு வந்தது எப்படி, தந்த காலத்தில் எப்படி எழுதப்பட்டது, புது கவிதை என்ன, அப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டு போறேன். அப்ப அந்த விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் படித்ததன் அடிப்படையில இந்த தமிழ் மரபு கவிதை என்பதை பற்றி நான் கொஞ்சம் அறிந்திருக்கிறேன். நான் முழுமையாக இருந்தேன்னு சொல்ல முடியாது. என்றால் எனக்கு நான் அதை தாண்டி நான் அதில் பெரிய பாண்டித்யம் பெற்றவர்கள் நான் சொல்ல வரவில்லை. தமிழினுடைய மரபு கவிதை என்பதே கொஞ்சம் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தபடியால் நான் அதை அவரிடம் கற்கக்கூடியதா இருந்தது, பயிலக்கூடியதா இருந்தது. அவர் போட்ட பிச்சையில கொஞ்சம் தான் நான் சொல்லக்கூடிய தமிழ் மரபு, முதலாவது மரபு என்றால் என்ன, அது பெரிய கேள்வி. இப்ப நாங்கள் மரபு என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கை முறை அதுங்களுடைய பழக்க வழக்கம். இப்ப நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அந்த மரபுக்குள்ள கட்டுப்பட்டிருக்கிறோம். அது சில பேருக்கு விருப்பம் இல்லை. இப்ப நாங்கள் முடி எழுப்பினோட ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் புடிய ஞாயிற்றுக்கிழமை முடி எழுப்பினோட ஆசாரமாக சர்ச்சுக்கு போவோம். இது ஒரு மரபு. தீபாவளி என்று சொன்னால் புது உடுப்பு போட்டுக்கொண்டு நாங்கள் கோயிலுக்கு போகணும் என்றது ஒரு மரபு. இப்படி ஒரு மரபுகள் எங்களுக்கிட்ட இருக்கு. அதாவது அதுல நல்ல மரபு இருக்கு, கூடா மரபு இருக்கு. அது உண்மையான எல்லா மரபுகளும் எல்லாருக்கும் நன்மை வழங்கியதாண்டுலாம் கேள்விக்குறி. ஆனால் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ எங்களுக்கு ஒரு மரபு இருக்கு. அப்ப இன்றைக்கு நாங்கள் சொல்றோம் என்னன்னு சொன்னா, அந்த மரபு உரிமையை பாதுகாக்க வேண்டும். நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், அதே மாதிரி சொல்லுகிறோம். அந்த பேப்பர்கள் கூட விளம்பரங்கள் வந்தது, எங்களுடைய மரபுரிமைகளான கட்டடங்களை பாதுகாக்க வேண்டும், மரபுரிமையான பொருட்களை பாதுகாக்க வேண்டும் என்று எல்லாம் நாங்கள் கதைக்கிறோம். ஆகவே எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அந்த மரபுக்கும் எங்களுக்கு தொடர்பு இருக்கு. அப்ப எங்களுடைய சந்ததி, எங்களுடைய பரம்பரை, எங்களுடைய காலாகாலமாக வாழ்ந்து வந்த ஒரு தொடர்ச்சி தான் மரபு. அது எங்களுடைய இந்த நாங்கள், அதாவது எங்களுடைய ஈழத்தமிழர்கள் அல்லது இந்தியாவை சேர்ந்தவர்கள் கீழத்தேய நாடுகள் என்று பார்த்தோம்னா, கீழத்தேய நாட்டுக்கு ஒரு தனி மரபு இருக்கு. இப்ப மேலத்தைய வெஸ்டர்ன் கல்ச்சர் நீங்க சொல்றீங்க, வெஸ்டர்ன் மாடல்ல வந்திருக்கிறாரு. நாங்கள் இப்ப வந்திருக்கலாம் வெஸ்டர்ன் மாடல் இருக்கோம். நாங்கள் யாருமே கீழத்தேய நாரியத்தை, கீழத்தேய பாரம்பரியம், கீழத்தேய இதுல இருக்கு. இப்படி இப்படி ஜீன்ஸும் கையும் கட்டிக்கொண்டிருக்கிறதுன்றது எங்களுடைய மரபு இல்ல. ஆனால் அது என்கிட்ட பழகிச்சு பாத்தீங்களோ. அப்ப எங்களுடைய கீழத்தேய மரபு சொல்றது உண்மையிலே அதிகமாக சமயம் அடிப்பட்டது. இருந்தால் பாருங்க, அது சமயத்தை தான் அடிப்படையாக கொண்டு எங்கட காலத்துல கோயில், கோயிலை சுற்றி அந்த கோயிலோட சம்பந்தப்பட்டவர்கள், அதை சுட்டி ஒரு ஒரு சமூகங்கள், அப்படி அப்படி ஒரு ஒரு கிராமமா இருந்தாரு. கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம்னு சொன்னாரு. எனவே அப்ப எங்களுடைய மரபு என்பது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சமயத்தோடு சார்ந்து வந்த மரபு. அப்ப இப்படிப்பட்ட மரபுல நான் சொன்னது பொதுவான மரபு இல்ல, பொதுவான எங்களோட வாழ்க்கை. அதில ஒரு பகுதி தான் எங்களுடைய தமிழ் கவிதை மரபு. எங்களுக்கு கவிதை கண்டு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம். நான் நீட்டிக்கிறேன் சொன்னதான் கிட்டத்தட்ட 5000 வருடங்கள். கண்ணாயிரம் சொன்னால் ஒரு பெரிய சமுத்திரம், பெரிய கடல், கோடாறு கோடி படைப்புகள் இதெல்லாம் கிடக்கு, அப்படியே கொட்டி போய் கிடக்கு. அதை நாங்கள் கைவிட்டுட்டோம். அதாவது எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுக்கு தந்த செல்வங்கள், அதுல கவிதை செல்வங்கள் எங்களை தந்திருக்கிறார்கள். அது ஒரு மிக நீண்ட வரலாறுடையது. எனவே அந்த அப்படிப்பட்ட ஒரு தொடர்ச்சியான கவிதை மரபு, நான் என்ன மாதிரி எங்களோட வாழ்க்கை காலாகாலமத்துக்கு மாறி 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 வந்துடும், நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொண்டோமோ, அதே போல எங்களுக்கு ஒரு கவிதை மரபும் எங்களுக்கு இருக்கிறது. கவிதை ஒரு காலாகாலமாக மாற்றத்துக்கு உட்பட்டு வந்திருக்கு. அப்ப இந்த கவிதை மரபில் இருக்கிற எங்களுக்கு இருக்கிற பெரிய குழப்பம் என்னன்னு சொன்னால், மரபு என்று சொன்னால் அது ஜாப்பு என்று நாங்கள் யோசிச்சுருக்கோம். அப்படியே இப்ப நான் சொல்ற மரபு என்பது எங்களுடைய வாழ்க்கை. எங்க பாட்டா வாழ்ந்தது, அவற்ற பாட்டா வாழ்ந்தது, அவற்ற பாட்டா வாழ்ந்தது, அப்படி அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அதான் அந்த அவருடைய வாழ்க்கை முறை சொன்னார். அப்ப அதே அப்ப அப்படி பார்க்கும்பொழுது என்னோட இலக்கு முந்தி பாரதி இருந்தான், பாரதிக்கு முன்னு கொடுத்தர் இருந்தார், அவருக்கு முன்னு இருந்தார், கம்பன் இருந்தான், வள்ளுவர் இருந்தார், ஒரு மரபு இருக்குதான். அப்ப அந்த தொடர்ச்சியும் கவிதைக்குனால அவர்கள் ஒரு 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 மரபை பேணினார்கள். அப்ப அந்த நேரத்தில் இருந்த ஒரு முக்கியமான பிரச்சனை சொன்னால், இந்த இந்த அதாவது இந்த கவிதை அதாவது செய்யுள் என்ற ஊடகத்தில் போன இது முக்கியம். பார்க்கணும் நீங்கள் இரண்டால் செய்யுள் என்பது கவிதை அல்ல, அது ஒரு ஊடகம், அது ஒரு படிவம். அவரு அதாவது ஊடகம்ன்றது என்ன தமிழ், ஊடகத்துக்கு என்ன ஊடகம், ஊடகம்ன்றது ஊடகத்துக்கு சரியான தமிழ் ஐயா, அந்த ஊடகம்ன்றதுக்கு என்ன சரியான தளம், என்ன ஒரு தளம். அதாவது எங்கட அந்த நேரத்துல நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு செய்யுள்ன்றத பாவிச்சார். செய்யுள்ன்றது ஒரு ஒரு பாட்டு, ஒரு பாட்டு இந்த வகை, அந்த பாட்டை நாங்கள் டக்குனு ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். அப்ப கவிதையை மட்டும் செய்யுள்ளே ஆக்கினார்கள் என்று இல்ல. எங்க பழைய காலத்தை பார்த்தவன் சொன்னால், சோதனத்தை செய்யலாம் கொண்டு வச்சிருக்காரு. நான் 2002 கொழும்புல காண்டம் பார்த்தேன். நீங்க காண்டம் பார்த்தீங்க? காண்டம் கழிவுடு, அதான் பா காண்டம் கழிவுடுறியா? நீங்க எவ்வளவு விட்டு இளங்க காண்டம் பாக்குறது இல்லையா? கழிப்பட்டாரு நீங்க பிள்ளைகள சொல்லுங்க, சீஜர் மேல விடுங்க, அவைக்கு காண்டம் பாக்குற கழிப்பிடுங்க. அதாவது கூட பேரையும் கூட விரல் அடையாளத்தையும் கொண்டே கொடுக்குறது, சாரி பேருல பிறந்த திகதி, பிறந்த திகதியையும் விரல் அடையாளத்தையும் கொடுத்தால் அவர்கள் பழைய ஏடுகள்ல தட்டி போட்டு உங்களை வரலாற சொல்லுவாங்க. காண்டம் அதுல நீங்க எங்க பிறந்தீங்களோ எங்க வந்தீங்க முப்பிறப்புல எங்க இருந்தீங்களோ இப்ப கல்யாணம் முடிச்சீங்க சில பிள்ளைகள் இந்த வேப்பொருள் எல்லாமே அது உண்மை போய் வேற விஷயம், அது உண்மையா பொய்யா சும்மா இருக்கிறாங்களா அது வேற இருக்கு காண்டம். அப்ப அவர்கள் நான் போய் அங்க பார்த்த போது அந்த காண்ட பாட்டா பாட்டு செய்யும் கவிதை இத்திரியா மாண்டி இப்படி என்ன செய்யுள்ள பாடி இருக்காரு. அப்ப பாருங்க சோதிடம், நீங்கள் பழைய ஆயுர்வேத சித்த வைத்தியங்கள்ல போய் பாத்தீங்கன்னா இந்த மருத்துவம் என்ன, ஒரு ஒரு மூலிகையில இந்த இந்த மூலிகைக்கு இந்த குணம் இருக்கு, இந்த மூலிகைக்கு இந்த மருந்தை பாவிக்கலாம்ன்றது பாட்டுதான். மானசாஸ்திரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா பாட்டு. அப்ப இதில் பாருங்கள், எங்களுடைய மரபு சார்ந்த கலைகளை அவர்கள் ஒரு செய்யுள் என்ற ஒரு ஊடகத்தில் வைத்திருந்தார்கள். குழந்தை சொல்றது முறுக்கலான் கலையா இருக்கிறீர்கள், முறுக்கலான் அக்கறையா இருக்கிறீர்கள், மரபை பேர்ந்து பார்ப்ப வேண்டி யோசிக்கிறது. முறுக்கும் எங்கட மரபு அதை பார்க்கணும், ரோல் எங்கட மரபு இல்லை, வழி ஏனென்றால் முறுக்கு நாங்கள் காலாகாலமா சுட்டு வந்தது ஒவ்வொரு ரோல் எங்கட மரபு இல்லை, அது மேலத்தைய மரபு, முறுக்கு கீழத்தைய மரபு, ரோல் மேலத்தைய மரபு. ஆகவே நீங்கள் பாத்தீங்கன்னா அப்ப எங்கட சத்துவமா இருந்தாரு, மருத்துவமாக இருந்தார், பழைய சித்த வைத்தியர் மாதிரி எடுத்து பாத்தீங்கன்னா ஓலச்சுவடி தான் இருக்கும், அவங்க புத்தகம் இல்லை, ஓலச்சுவடியில் என்ன கிடக்கா பாட்டு தான் செய்யும், செய்யுள்ள இந்த இப்படி இந்த மூலிகை இப்படி அரைச்சு இப்படி கொடுத்தால் இந்த வருத்தம் போகும், இந்த பாந்திக்கு இப்படி வருந்து பாந்தி பேருக்கு இந்த வருத்தங்கிற பாட்டு தான் கிடக்கும். ஆகவே அப்ப எங்களுடைய இந்த மரபு கடந்த காலங்களில் இந்த மரபு செய்யுளாக செய்யுள் வடிவத்தில் செய்யுள்ள ஊடகத்தை வச்சு கொண்டிருந்தது. எனவே இதுல எங்களுடைய கவிதையும் ஒரு செய்யுள் என்றதை அடிப்படையாக கொண்டிருந்தது. அதற்காக நீங்கள் யோசிக்கலாம் இந்த கவிதையினுடைய வடிவம். நாங்கள் நான் சொல்றது வடிவம் விளங்கோட மரபு வேறு, நாங்கள் சொல்ற யாப்பு வேறு, மரபுன்றது காலகாலமா இருந்தது, அதுல ஒரு யாப்பு ஒரு அது அதனுடைய ஒரு ஊடகம். இந்த காலத்தில் எங்களை கர்ணாகரர் வழியா சொன்னார், இந்த சங்க காலத்தில் யுத்தத்தை பாடினார்கள், அரசர்களை பாடினார்கள், வாழ்க்கை கொடுமைகளை பாடினார்கள், அச்சை திங்கள் அப்பநிலவில் எந்த இருந்தோம் அது கழிப்படுறீங்களா? நம்ம கழிப்படுறீங்க, நீங்கள் அச்சை திங்கள் அப்பநிலை சினிமா பாட்டு தான் பாடுவீங்க, அதுதான் தெரியும் உங்களுக்கு. அந்த சினிமா பாட்டு எங்க இருந்து எடுத்துக்காங்க, எங்கட சங்க கால பாட்டு எடுத்துக்காங்க. அப்ப அவர் அப்படி அப்படிப்பட்ட விஷயங்களை அந்த நேரம் ஒரு யாப்பில பாடினார்கள், அகபல் அல்லது ஆசிரியப்பான் ஒரு யாப்பில பாடினார்கள் சொல்லுவேன். கலித்தொகை என்ற ஒரு காலம் வந்து அந்த நேரத்தில் கலி என்ற ஒரு யாப்பு வகையை பாவிச்சார்கள். இந்த வரம் காலத்தில் பாடினார் அப்படி. இந்த நான் சொன்ன இந்த கவிதை மரபு என்பது மாறி 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 வந்திருக்கிறது. எப்படி நீங்கள் இன்றைக்கு ரோலை கடிக்கிறீவர் சொல்லுவோம், எப்படி இப்ப ரோலை கடிக்கிறீங்களோ அந்த மரபு மாறி கவிதை மரபும் காலத்துக்கு காலம் மாறி வந்திருக்கிறது. அப்ப இந்த கவிதை யாப் பண்ணதும் காலத்துக்கு காலம் மாறி வந்திருக்கு, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில கவிதை என்ன என்ன, இது ஒரு பெரிய பிரச்சனை. நான் ரெண்டு விஷயம் சொல்லி போனேன், என்ன சொன்னேன், கோபம் எனக்கு அந்த பயல் பண்ணி தந்துறாங்க, சும்மா வரும் வரும் பயில கொண்டு வரப்படா வீட்டு பயல் மட்டும் இல்ல, எவ்வளோ ஒன்று என்ன மரபு, மரபண்டது என்ன எங்களுடைய வாழ்க்கை முறை, நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தா மரபு, அந்த மரபிலே வந்த விடயங்கள் சரியோ. கவிதையும் ஒரு மரபு இருந்தது, அது ஆரம்பத்தில் செய்யுளாக வந்தது. இது ரெண்டு எழுதுங்க, மரபு இரண்டாவது யாப்பு, அதாவது யாப்பிலே செய்யுள் வடிவத்திலே வந்தது. அடுத்த விஷயம் கவிதை என்ன என்ன, இது பெரிய பிரச்சனை. இது இதுக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது, முரளியும் சொல்லிடாது, குலசிங்கமண்ணையும் சொல்லிடாது, நானும் சொல்லிடாது, சித்ராயனையும் சொல்லிடாது. ஏனென்றால் கடவுள் என்றா என்னன்னு சொல்ல முடியுமா, என்ன சொல்ல முடியுமா? நீங்க சிவருமான் தான் கடவுள் வேண்டியது, அந்த தங்கமய சொல்லுவான் அருளை அம்மன் தான் கடவுள் என்றுவான், அந்த பிள்ளை சொல்லும் ஜேசு தான் கடவுள் என்றும், அந்த சூனாக்கா சொல்லுவா இல்ல இல்ல இந்த பசுமதி என்ன ஈஸ்வரன் கடவுள். அப்ப இன்னொரு பொலிகண்டி சிந்துதா சொல்லுவார் இல்ல இல்ல எங்க கண்டவன கடவுள் ஐயாதான் கடவுள் என்று. கடவுள் யார் என்று சொல்ல முடியாதுன்ற மாதிரி கவிதையும் யார் என்று எதென்று சொல்ல முடியாது. கவிதை உணர்ச்சிக்குரிய விஷயம், கவிதை உணர்ந்து உணரத்தான் முடிவே ஒழிய அதை நாங்கள் இதுதான் கவிதை என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று சொல்லலாம், கவிதை என்றால் எப்படி வரும் சொன்னால் ஒரு சம்பவம் கணக்கு உதாரணம் சொன்னார். நேற்று சிவலிங்கராஜர் சொன்னார், சோபாசர் சொன்னார், டே கருணாரன் சொன்னார். ஒரு சாதாரண விஷயம், ஒரு சின்ன ஒரு எண்ண பொறி அத ஒரு அழகாக ஒரு 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 அழகியல் ரீதியில வெளிப்படுத்தி அதற்குள்ளாலே ஒரு வாழ்க்கையை சொல்றது, அல்லது அதற்குள்ளாலே எங்களுடைய ஒரு பிரச்சனையை சொல்றது. இது கவிதை. இப்ப அவர் சொன்னாரு அந்த என்ன இயேசு சிலையை சிலந்து வில மூடியது, என்ன பிள்ளையார என்னது களிம்பு படிந்தது, மாமரத்து ஊஞ்சல் இற்று விழுந்தது, முச்சத்து சருகுகளில பாம்பு பூந்தது. பாருங்க இது என்ன சம்பவம், இது சாதாரண சம்பவம் தானே. நாங்களே பார்த்துக்கோம் கோயில்கள் அப்படியே இதா போயிருந்தோம் கண்டிருக்கோம். அப்ப அந்த சம்பவத்துக்கு இல்ல சம்பவத்தை கொஞ்சம் அழகா பாருங்க, அதுக்கு போலீஸ் பண்ணி சொல்றாரு, அந்த அதுக்குள்ள ஒரு நுட்பம் விளங்கு, அதுக்கு அவர் மாதிரி சொன்ன சொல்லி அதுக்குள்ளால ஒரு 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 உண்மையை சொல்றார்கள் அல்ல, அதுக்குள்ளால ஒரு உண்மையை சொல்லி இருக்கிறார்கள், அதுக்குள்ளால எங்களுடைய வாழ்க்கையை சொல்லிருக்கிறார்கள் அல்ல. இதுதான் அப்ப ஒரு சம்பவம், அது ஒரு சின்ன ஒரு எண்ண பொறி, இதை கொஞ்சம் அழகியலோட அது கொஞ்சம் ஒரு மேக்கப் பண்ணி கொஞ்சம் மேக்கப் பண்ணி அதற்குள்ளால இந்த சமூகத்துக்கு அல்லது இந்த இந்த மனிதருக்கு ஒரு செய்தியை அல்லது ஒரு உண்மையை சொன்னால் அது கவிதை. இல்ல பெரிய அந்த கவிதை உண்மையான கவிதையை நீங்கள் எல்லாரும் பழங்குறீங்களோ தெரியலை, சாதாரண விஷயம்தான். ஆனால் ஒரு கவிதையாக சொல்லுங்க எங்களுக்கு டக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம், இப்படி நாங்கள் பார்க்க இல்லையே ரெண்டு வந்தா அது கவிதை. அடுத்து இப்ப இரவு போய் நாங்கள் இரவு இருக்கிறோம், வானத்துல எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கு, நீங்க பாக்கலையா தம்பி 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 இப்படி நீ கண்டியா கண்டதையோ என்ன சொல்லுவாங்க என்ன சொன்ன இரவு வானத்துல பாக்குற ஊருப்பட்ட நட்சத்திரம் இருக்கு, இது எல்லாரும் கண்டதானே எல்லாம் கண்டதானே. இத ஒரு கவிஞன் சொன்னார், அடி எத்தனை கண்கள் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது, சின்ன விஷயம் பாக்குறீர்கள் மாதத்துல ஒரு நாளும் பாக்குற விஷயம், இந்த பிள்ளையும் பாக்குற இந்த ஐயாவும் பாக்குற இந்த முரளியும் பாக்கு. ஆனால் பார்த்துட்டு அவன் சொன்னாடி இத்தனை ஆயிரம் கண்கள் சின்ன சின்ன கண் மாதிரி தானே இருக்கு எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது, இது கவிதை பாத்தீங்க ஒரு சாதாரண விஷயத்தை. அப்ப நாங்கள் எப்படி சொல்றோம், நாங்கள் எப்படி யோசிக்கலையா, நானும் ஒரு நாளும் பாக்குறேன், அப்ப இதெல்லாம் யோசிக்கலையா, யோசிக்கிறமோ இல்லையோ யோசிக்கிறமோ இல்லையோ, அப்படி ஒரு சிந்தனையை வர வச்சதென்றால் அது கவிதை. இப்ப இதை தாண்டி மேக்கப் பண்ற இப்ப பாருங்க ரெண்டாம் கூட இப்படாங்க மேக்கப், நாங்கள் சாதாரணமா இருக்கிறோம் உடுப்ப போட்டு இருக்கோம், ஒரு கொஞ்சம் கோயில்ல திருவிழா இருந்தால் என்ன செய்யறோம், ஒரு சங்கிலிய போடுறோம், என்னது பூ அதே இப்ப பிளாஸ்டிக்ல வந்துட்டு அது வேற பூவை பிடிங்க ஒரு மாலையை கட்டுறோம், ஒரு திருவிழா போறோம். அடுத்த கட்டம் இந்த ஒரு சாமத்தியோட கல்யாணம் விடந்தால் அதுக்கு மேக்கப் காரிய குடிச்சி வச்சு முடிய பத்து மணிக்கு தாலி கட்டுறா முடிய நாலு மணில இருந்து மேக்கப் பண்ணி தெச்சி சுட்டி போட்டு அந்த இது போட்டு அது போட்டு கூடையெல்லாம் கட்டி கட்டி அடுத்தது. இப்ப பாருங்க ஏதோ அழகு, இப்ப கோவிலுக்கு போய்க்கிறது அழகு இல்லையோ, வீட்டருக்கு பொம்பளை வழி இல்லையோ அப்படிங்களா, அது சட்டையோட வேண்டது சரி சக்கிலையும் போனாதான் வேண்டது, அடுத்த சங்கிலி போட்டு வலிக்கிடுது கடைக்கு போய் போய் அது ஒரு வித்தியாசம் வழிவாக்குறேன். இது இன்னும் கொஞ்சம் மேக்கப் கூட்டி என்ன செய்யலாம், நாங்கள் கொஞ்சம் பதக்கம் கணக்கெல்லாம் போடணும் இன்னும் வழிவா இருக்கு. அரியான வீட்டுல மனவரெல்லாம் கூட இருக்க இன்னும் பட்டியலா டெக்கரேட் பண்ணி கைக்கில ஆட்டிச்சு அது என்னது முகந்தி வலுவடைய முகந்தி எல்லாம் போட்டுக்கிட்டு என்ன நெயில்ஸ் எல்லாம் ஒட்டுற நெயில்ஸ் கையில நிகமில்லாட்டி கடிச்சு தின்றிருந்தாலும் அதை ஒட்டிக்கிட்டு நெயில்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ரசிக்க மாட்டாங்க. கவிதையிலையும் நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயம், அதை கொஞ்சம் அழகாக ஒரு நாலு பேருக்கு பிரயோசனம் படுத்தப்படுவேன் சொன்னா அது ஓகே. ஆனால் அதை தாண்டி அதை இன்னும் கொஞ்சம் மேக்கப் பண்ணி ஒரு உவமையை போட்டு ஒரு உருவகத்தை போட்டு ஒரு எதுக மோலையை போட்டு இப்படி இப்படி கொஞ்சம் செய்து விட்டா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்காக அந்த பிள்ளை போயிட்டு நீ கேட்க அழகில்லைன்னு சொல்றேன். எந்த நாளும் கல்யாண குடும்பம் நினைக்கணுமோ அடுத்து அது இல்லை கணக்கு விளையாடு இருக்கு. எந்த நாளும் மேக்கப் பேசியல் பண்ணி கொண்டு வர முடியுமோ இல்லை. அப்ப அந்தந்த நேரத்தில் அப்ப நாங்கள் கவிதையும் அப்படித்தான், கவிதையிலையும் நாங்கள் அழகு படுத்தினால் அது கொஞ்சம் நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு, ரசிக்க நல்லா இருக்கு. அப்ப உண்மையில அப்ப நான் சொன்ன மாதிரி அகர் இது எந்த கருத்து ஒரு சம்பவம் ஒரு ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை அதை ஒரு அழகுபடுத்தி அதை எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி அவர் சொன்னாரு. எல்லாரும் விளங்கக்கூடிய மாதிரி நாலு பேருக்கு விளங்கும் விளங்கக்கூடிய மாதிரி அதை ஒரு அழகுபடுத்தி அதற்கூடாக ஒரு வாழ்க்கை உண்மையை சொன்னால் சொல்ல இன்னும் கொஞ்சம் மேக்கப் பண்ணி அதை கொஞ்சம் படிவாக கொண்டது தந்தால் உங்களுக்கு யாரும் படிவ ரசிக்க மாட்டார்கள் இல்லதானே. எனவே இதுதான் கவிதை மரபிலையும் இந்த அடிப்படையை வச்சுக்கொண்டு அவர்கள் இந்த சோடனைகள் கணக்க செய்திருக்கிறார். சோடனையும் வேணும், அதுக்காக சோடனை மட்டும்தான் வேறு மட்டும் இல்லை. ஆள் பிறந்து போய் கிடக்கு எல்லாரும் சோடிச்சு என்ன பிரயோசனம், உயிர் இருக்கவள் வாங்க அதான் அந்த உயிர் இருந்தாதான் அந்த சோடனை பிரயோசனமா இருக்கு. ஆகவே சோடனையும் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் சோடனை தானே ஓபிசுக்கு வரைக்கும் நான் சோடிச்சு கேட்கக்கூடாது. கடையில விட்டு போய் சோடிச்சுட்டு போதான் போடு பெஞ்சாங்களுக்கு இருக்கு. நாங்கள் புதன்கிழமையில ஒரு ஒரே கலர் சாரி கட்டுறது அம்மா புதன்கிழமை ஒரு கல்யாணம் விட்டு வந்தால் அவர் சொல்லுவார்கள் இன்னைக்கு நாங்கள் யூனிஃபார்ம் போட மாட்டோம், நாங்கள் சாரியுடன் கூறியுடன் பெறப்படுறோம். நான் போட்டு விடுறதே கல்யாணம் விட்டு அப்படிதானே போ கல்யாணம் விட்டு ஜூனியர் கூட போயிருந்தா நாளைக்கு சிரிப்பாங்க போவே இல்லையோ இந்த பிள்ளைகள் ஜூனியர் கூட வந்தாங்க. ஆகவே இப்படி இந்த கவிதையிலும் நான் சொல்லுவது என்னென்றால் கவிதையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கு. அதுல உவமை உருவகம் உணர்ச்சி பொருள் இப்படி கணக்கு அணிகள் பல்வேறுபட்ட அணிகள் நாங்கள் செய்தால் நல்லா இருக்கிறது எல்லாம் நன்மை வடிவு நன்மை அழகு ரசிப்புக்காக தான் ஒன்றும் பாழ்படுத்துவதற்காக செய்யப்படுவது இல்லை. இதுல எங்களுடைய இது அடுத்தது ஒரு பெரிய நுட்பம் பணிகள்லாம் சொல்ல போறேன். தம்பி இந்த குடிச்சதை வச்சுட்டு இப்ப நான் சொல்றேன். இது ஒரு முக்கியமான விஷயம், ஒரு புது விஷயம் ஒன்று படிக்க போறேன். சரியோ இதை நீங்கள் வாழ்க்கை முழுக்க மறக்கக்கூடாது. எனக்கும் இதை முருகையன் அவர்கள் சொல்லி போட்டு சொன்னார், இதை நீ மறக்காத அதற்கு இன்றைக்கு. அதாவது இசை உங்களுக்கு தெரியும், மியூசிக் இசைக்கு எத்தனை சுரம், இசை எத்தனை எந்த பெரிய 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 பாட்டுக்காரன் பாடினாலும் எத்தனை சுரத்தார் ஆடுறப்பா இசை ஏழு சுரம். என்னதான் தலைவரான் என்று பாடினாலும் அந்த ஏழு சுரத்தை பற்றி தான் செய்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய மொழிக்கு இருக்கிற ஒரு பெரிய நுட்பம் என்னவென்றால் இது இது வலு கவனம் இது கலங்க அக்கறப்படுறது இல்லை. எங்கட மொழிக்கு இருக்கிற ஒரு மிக முக்கியமான நுட்பம் என்றால் எங்கட மொழி மொழி என்றது எந்த மொழி அல்ல, தமிழ் மட்டுமல்ல, சிங்களம் எடுத்தாங்க ஹிந்தி எடுத்தாங்க சீனா மொழியா இருந்தாங்க ஜப்பான் மொழி எழுபது மொழி எந்த மொழி எடுத்தாலும் மொழிக்குள்ளே ஒரு ஓசை உண்டு. ஒரு சொல் இப்ப உதாரணம் பந்து பந்தன்ற பந்து என்ற ஒரு சொல்லா இல்லையா, யோசிக்குது கணக்கு கணக்கு யோசிக்க பந்து என்ற ஒரு சொல்லோ இல்லையோ சொல்லுங்க சொல்லுதானே. இந்த சொல் சொல் எடுத்தரானது எடுத்தரானது எழுத்தால எழுத்தரானதா இந்த நதுட ஓமா இது இது பெரிய அற்புதம் தம்பே சொல்ற வந்து அதாவது ஒரு சொல் எடுத்தாலானது எடுத்தாலானது எழுத்தாலானது வந்து உதாரணம் சொன்ன வந்து வானா இந்த தூரா வானா என்ன இந்த மெய்யெழுத்து ஒற்று து குறிப்பு ஓமையிலே குரல் நடுவில் படிச்சிருக்கீங்க. நீங்கள் எந்த சொல்லையும் எந்த சொல்லும் எழுத்தாளான அதுல ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருக்கும், ஏதாவது குழப்பம் இருக்கும், எந்த சொல்லும் வந்தான் போனான் நின்றான் படுத்தான் எழுந்தான் இல்ல இதே எழுது, எந்த சொல்லு எடுத்தாலும் எழுத்தாளானதானே நுட்பம் அங்க வர போதென்றால் எழுத்துக்கள் சேர்ந்து சொல் வருதல்ல வாரதுக்கு இடையில இன்னும் ஒரு சாமான் அதுதான் அது பந்து அந்த மாக்கிற தம்பி அது பந்து நல்ல சிம்பிளா சொல்றோம் நீங்கள் கரெக்டா யோசிக்கிறத விட நல்ல சிம்பிள் விஷயம் நல்ல சிம்பிள் விஷயம் எழுத்துக்கள் சேர்ந்து அசைகள் அசை என்று சொல்றது இல்ல இல்ல இது நான் பகிரிக்கிறேன் தம்பி படி எதை இருக்கிறான் மொழியில இருக்கிறாப்பா இது தெரியா இருக்கிறான் நாங்க தெரியுமா அசை என்றால் எழுத்துக்கள் சேர்ந்து வாரம் அசை சொல்லில்லையா சொல் அசையால் சேர்ந்தாதான் சொல்லுவேன் அப்ப எழுத்து எழுத்துக்கள் ரெண்டு சேர்ந்த அசை அசை சேர்ந்து என்றால் சொல்லுவேன் விஷயம் எழுத்து சேர்ந்து எழுத்து ரெண்டு சேர்ந்து அசை வேணும் அசை சேர்ந்தா சொல்லிவிடும் பெரிய கருத்து இருக்கு பெரிய கதை இருக்கு ரெண்டு அசை இருக்கு ஒன்று நேர் அசை இதை சொன்ன யாப்பு படிச்சுட்டாரு மரபு கவிஞர் எல்லாத்துல இருக்கு புது கவிஞர் இதை தெரியாது ஒன்று இந்த அசை ரெண்டு வகையான அசை இருக்கு ஒன்று நேர் அசை அடுத்தது நிதி அசை சரியும் நேர் அசை என்றா என்னென்றால் இலக்கணமா சொல்ல தெரியாது நேர் அசை என்றால் ஒரு புரிதும் ஒரு ஒற்றும் வந்தா நேர் அசை சரியா புரியல் நான் உதாரணம் சொல்லணும் ஒரு புரில் சக ஒற்று ஒற்று நெடில் சக ஒற்று வந்து நேர் அசை இப்ப உதாரணமா பங் அது இருக்கணும் பங் அது ஒரு நேர் அசை புரியல் இந்த நேரம் ஒற்று இல்லையோ பங் வான் வைக்கணும் வான் சுமார் சொல்லு சுமார் ஆசை வாவனா நெடில் ஒரு குச்சு சரியா தம்பி அப்ப ரெண்டு எழுத்து சேரேக்க ஒரு அசை வரும் இதற்கு ஒரு வகை நேர் அசை என்றால் குரில் சக ஒற்று வரும் நெடில் சக ஒற்று உதாரணத்த பக்கத்தில் போடுங்கோ வா இன் இதால வா இன் தமிழ் வாத்தியாரா மாறி இது கவிதை கவிதை அடிப்பை இதை தெரியா நாங்கள் என்ன நவீன கதைக்கிற தமிழ் இதை கதைக்கு தெரியும் நிதை அடுத்த அசை நிதை அசை நிதை அசை என்ன ஒரு குரில் என்ன ஓ ஒரு குரில் இன்னொரு குரில் ஒற்று வந்துட்டா நிறைய சரியோ இது பாருங்க ஒரு குரில் சொல்லுங்க வானா சரியா லா சொல்றது ரைட் லா இர் ஒட்டுதான் ஒட்டுல வளர் சரியா என்னப்பா வானா குரில் இந்த லானா குரில் ஒற்று இல்லை வளர் இது நிலை அப்படியா பாருங்க நேரசை என்றது ஒரு குறிலும் ஒற்றும் நிதியாசை என்றது ஒரு ரெண்டு குறிலும் ஒரு ஒற்றும் வந்ததா நிதியாசை நீங்கள் எந்த சொல்ல எடுத்தாலும் எந்த மொழியில் எடுத்தாலும் சிங்களத்தை எடுத்தா என்ன ஹிந்தியில் எடுத்தா என்ன சைனீஸில் எடுத்தா என்ன எது எடுத்தாலும் இந்த ரெண்டு அசைக்கள் தான் தெரியும் இந்த தெரியுமா அவளால கேள்விப்பட்டிருக்கீங்க பாத்தியா இசைக்கு எப்படி இந்த ஏழு ஏழு சுரம் இருக்கும் இப்ப உதாரணமா அகலம் ஓகே இது பாருங்க இந்த அகலத்தை நாங்க ரெண்டா பிரிக்கிறோம் இப்ப இது நான் எடுத்து எடுக்கிறாரு நாலு எழுதுதானே இதனாங்கள் சவுண்டின் படி பிரிக்க அகலம் வந்து பிரிக்கல் அகலம் வந்து பிரிக்கிறது அகலம் அப்ப அக சகலம் இதுல அகன்ற பாருங்க இது ஒரு குச்சு என்ன ஒரு குரில் அடுத்தது இன்னொரு குரில் என்ன குரில் குரில் வந்தா நேர் வேற மாதிரி ஓ குரு குரு இதுல இந்த நேர்ல குரில் ஒட்டு வர்ற மாதிரி குரு குரு வரலாம் இதுல ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் தெரியாது ஆனா தெரிஞ்ச சொல்றேன் இப்ப நான் சொல்ல வாரம் என்னென்றால் இத வந்த விஷயம் என்னென்றால் எழுத்துக்கள் சேர்ந்து அசைவேன் தெரியும் அசைகள் சேர்ந்தாப்ப சொல்வேன் அப்ப பாருங்க இது ஒரு இசையினுடைய அசை என்றது ஒரு இசையினுடைய அடிப்படை அது ஓசையினுடைய ஒரு அடிப்படை அப்ப பாருங்க ஒரு கவிதை என்றது ஒரு வரி எங்கே நான் சொல்ல வந்தேன் சொன்னால் பாருங்க எழுத்து அது சேர்ந்து அசை ஓமோ வருதாரு அசைகள் சேர்ந்தா என்ன வரும் சொல்லல சொல்றாரு சொல்லுக்கு கவிதையில சொல்ற பேருக்கு பேர் தெரியும் அதாவது சொல்லுன்றதை நாங்கள் கவிதையில சொல்றீங்க சீர் என்று சொல்லுவோம் என்ன ஒன்றுல சொல்லத்தான் சீர் என்று சொல்றோம் தெரியும் அப்ப சீர் இந்த நான்கு சீர்களோ அஞ்சு சீர்கள் வந்தா ஒரு அடி ஒரு கவிதை அடி பிளங்க வரது அதுல அப்படி விட சிம்பிள் அகர் பாத்தீங்க இப்ப உதாரணமாக உதாரணமாக பாரதியார் ஒரு பாட்டு என்ன சின்னஞ்சு இருக்கிறீ எழுதமே கண்டுபட்ட பாட்டு தானே சரியா சின்னன் சிறு கிளி ஏ சரியோ கண்ணம்மா கண்டிப்பா நீங்கள் வேற வாட்டை போட்டாலும் போடுங்க அது பிரச்சனை இல்லை போட்டு தாக்கு என்று போட்டாலும் சரி பிரச்சனை இல்லை எல்லாம் பாருங்க சின்னன் இருக்கிறதே கண்ணம்மா இது ஒரு அடி என்று வைப்போம் ஒரு கவிதையினுடைய அடி ரைட் இதை நான் பிரிக்கிறேன் பாருங்க எழுத்து சேர்ந்த சீரன் சொன்னாங்க சிறு கிளி ஏ கண் நம் மாங்க விஷயம் பாருங்க அப்ப நான் சொன்ன விஷயம் வரப்போகுது சின்ன பாருங்க என்ன குரிலும் ஒற்றும் நேர் மொபைலையும் இது குரில் ஒற்று ஓகேயா என்ன சொன்ன சிறு என்னண்டு ரெண்டு குரில் பக்கத்துல வந்தா ரெண்டு நேரம் ரெண்டு குரில் பக்கத்துல வந்தா நிதி வந்து நிறை கிளி கிளி ரெண்டும் என்ன ஒத்து வரல ரெண்டும் குரில் வரல அப்ப என்ன நிறை ஓகேயா கிளி முதல்ல சொன்னிருக்கேன்ப்பா ஒரு ரெண்டு ஒத்து பக்கத்துல பக்கத்துல வந்தா நிதி வந்து வந்து தனி ஒரு எழுத்துக்காரு அப்ப நீக்காத விளையாட்டு இருக்கு அடுத்த கண்ணம்மா சரியோ கண் கண் நீர் தனி ஒரு எழுத்து நீர் இது அடுத்த நம் அதுவும் நீர் மா நீர் பாருங்க பாருங்க சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா இத சவுண்ட்ல போட்டு பாருங்க நேர் 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 சின்னன் சிறு கிளியே நிற நிற நீர் ஒரே சத்தம் வருது ஒரே சத்தம் வருது சிறு கிளியே என்ற சத்தத்தில் அப்பா யோசிச்சு பாரு இந்த இந்த சவுண்டுக்கு பாரு சிறு கிளியே நிற நிற நேர் சிறு கிளியே நிற நிற நேர் வருதா இல்லையோ வருது இல்லை இதை படிங்க கண்ணம்மா நேர் 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 வருதா வருது இல்லையோ வருதுல இத நீங்கள் என்ன செய்யணும் வேண்டாம் இது வித்த இல்லை சரியோ பாத்தீங்களா இது வித்த இல்லை எங்கிட்ட விஷயம் எங்கிட்ட கிடக்கிற விஷயம் தெரியா எங்களுக்கு எங்களுக்கே தெரியும் எனக்கே தெரிய வந்தது கிட்டத்தட்ட 25-30 வருஷம் சரியா நீங்கள் ஒரு கப்பு போயிட்ட சும்மா சும்மா பொழுது போட்டா செய்யுங்க பொழுது போக்கா செய்யுங்க, போட்டு பாருங்க என்ன வருகிறது பாருங்க. பொழுது போக்காய் செய்யுங்க. நேர் மொழி இது சிங்களத்துக்கு தன்னவா சொல்லுங்க. எங்களுடைய மொழி அது என்ன மொழி? அதுக்குள்ள ஒவ்வொரு சொல்லுக்கிடையிலையும் சொல்லுக்குள்ள ஒரு ஓசை இருக்கு. இசை அல்ல வழங்குவோம், இசை வேற ஓசை வேறு. இசைன்றது அது இன்னும் அப்படியே பல பரிமாணம் பெற்று பாடுறா இசை, அப்படி பாடி கொண்டு போறதா இசை. இது ஓசை சவுண்ட். இசைன்றது மியூசிக், சட்டம் பரிச்சயம் வந்ததால் பெரிய ஒரு ஆச்சரியம். ஒரு பாட்டை பாடுங்க, அப்ப அந்த சட்டம் அப்படியே வந்து கொள்ளுவாரு. சரியோ? கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் பாரதியின் ஒரு பாட்டு. தானதந்தன தந்தன தந்தன சந்தம் நேர போட்டு வருங்க. நேர் 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 அதே சாத்துக்கள் வரும். அப்ப நான் சொல்றது என்றால் இதுதான் எங்களுடைய முக்கியம். இதை எங்களுடைய பெரியவர்கள் அறிஞ்சிட்டாருங்க. நான் இதே வெள்ளக்காரங்க தெரியுமோ இல்லையா? வெள்ளக்காரங்க நேர் நேரம் தெரியுமோ இல்லையா? எங்களுடைய மூதாதையர்கள் இந்த சொற்களுக்குள்ள இருக்கின்ற இந்த ஓசையை புரிந்து கொண்டு அதை அப்படியே ஒழுங்குபடுத்தினால் ஒரு ஓசை இயல்பாக வருகின்ற ஒரு இசையிலிருந்து வேறுபட்ட ஒரு அமைப்பு வரும். அதைத்தான் அவங்களுக்கு மரபு. அதாவது யாப்பு. சரியோ? இதுல போய் நாங்கள் யாப்பு படிச்சுட்டு பாயசு மூலங்கள் படிக்கிறது அப்படி இல்லை. இது நம்ம நுட்பம். இந்த நுட்பத்தை தெரியவன் தெரிஞ்சு கொண்டு மாறுறதுக்குள்ள தவிர்க்கலாம். இப்ப பாருங்கள். அப்ப இந்த இது உங்களுக்கு விளங்குதாரு. உங்களுக்கு இது அடிப்படை. நீங்கள் இந்த பெரிய நுட்பங்கள் பார்க்க தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு அப்படி விருப்பம் உள்ளவர்கள் இதன் சம்பந்தமான புத்தகங்கள் இருக்கு, நீங்கள் கேட்டு படிக்கணும். அப்ப இப்படிப்பட்ட இந்த சொற்கள், அதாவது நாங்க சொல்ல சொன்னாங்க, சமீதியில போடுறது எப்படி சொன்னாங்க நம்ம சொல்லுங்க. சொல் சொல்லுதானே, அது ஒரு கவிதையில வரைக்கிறேன்னு சொல்றவன் சீர் சீரன் சொல்றவன் பாரு. அப்ப சீர்கள் சேர்ந்தால் ஒரு கவிதைக்குரிய ஒரு அடி வரும். அந்த அடிகள் கணக்க 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 வரைக்கும் மாறுபாட்டு வரை ஒரு கவிதை வருது அடிப்படை. அப்ப இந்த அடிப்படையை வச்சுக்கொண்டு அப்ப நீங்கள் பாருங்க, அதை எழுதுங்கள். எழுதுங்கள். எழுத்திலிருந்து அசை வரும், அசையிலிருந்து சீர் வரும். சீருக்கெல்லாம் பிரகடிக்க போடுங்க, சொல்லிட்டு போடுங்க, சொல்லுத்தான். அதுல கணக்க கணக்கு இதுல வருஷ கணக்க படிக்கிறாங்க. மூவாசச்சி நாலசி பூக்குளம் அப்படி கணக்க நாங்க அதில் படிக்கலாம். அது எங்களுடைய ஒரு பாக்கியம். முருகையினட்ட ஆனால் அது செய்தால் காதுக்கு அப்படி இசை மணியாக்கு சரியா இருக்கும். ஒரு இடத்துல ஒரு பிள்ளை விழுந்தால் அந்த பாட்டுல அல்லாடி அந்த சத்தத்துல ஒரு வித்தியாசம். அப்ப நீங்க ஒன்ற விலகி கொள்ளணும். எங்களுடைய சொற்கள் எல்லாம் ஒரு ஓசை அடிப்படையாக கொண்டவை. அந்த ஓசை கூடாக அந்த ஓசையை ஒழுங்குபடுத்தினால் அது யாப்பப்பா அவளா. அது பல பகப்பட்டு அது காலாகாலமா சொன்ன மாதிரி நான் சொல்ல போறேன் பின்னால. ஓகே, அப்ப நீங்கள் பாருங்கள், இந்த மோசையை ஒழுங்குபடுத்துற அடி ஆங்கிலத்தில் இல்லையா? இருக்கு, ஆங்கிலத்தில் இருக்கு பாருங்க. அப்ப ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், நீங்கள் மூணாவது படிக்கிறீங்களா? வாட் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வண்டர் வாட் யூ டூ, அது மாதிரி பாருங்க. தம்பி ராடி அம்மா அம்மா இங்கேவா கவிதையில் ஹிந்தியில போட்டா ஹிந்தியில வரும், மலையாளத்தில் போட்டா மலையாளத்தில் வரும். பார்த்தீங்களா நுட்பத்தை? ஆகவே இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னு சொன்னால், இப்படிப்பட்ட நுட்பங்கள் எங்களுடைய இந்த மொழியில இருக்கு, சரிதான். ஆகவே இந்த அடிப்படையில் எழுத்து கலைகையில் எழுத்து அசை சீர் அடி என்ற ஒரு அளவில் ஒரு கவிதையின் ஒரு அடியா இருக்கு, தெரியும். அப்ப இதுல இந்த நுட்பங்கள் இதுல எல்லாம் சொல்ல வேண்டும் இல்லை. உண்மையில எங்கள்ட்ட தமிழ் கவிதையின் பெரிய ஒரு வரம் மறந்து போற, அது வரமா சாவமா தெரியாது. உங்களுடைய கட்டண கருத்துறை பாட்டு தெரிஞ்ச பாட்டு, விண்டாமரை கண்டு நின்பதம் தாங்க, நின் பிள்ளை உள்ள தண்டாமரைக்கு அடித்து உண்டார் உறங்கு பாரதியாரு தெரியாது. அல்லாட்டி பட்டரத்தாத்த என்ன பாட்டா ஒரு பாட்டு, விண்டாமரை கண்டு நின்பதம் தாங்க நின் பிள்ளை உள்ள ஆட்டு, தண்டாமரைக்கு தகாது ஒரோ சகமேடு அளித்து உண்டான் உறங்க உரத்து ஒளித்தான் பித்தாக்க உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகள் கரும்பே சகலகலா வல்லியே. இது தெரியுமா? இது உணவு நுட்பம் கிடக்கு, அவ்வளவு நுட்பவர்கள் தெரியுமா? அது சகலகலாந்தி மாலையா அவங்க பற்றின கதை வேற, அந்த யாப்புக்கு அவ்வளவு நுட்பவர்கள் தெரியுமா? இது கட்டளை கலித்துறை, எழுதி வைங்க எழுதி வைங்க, கட்டளை கலித்துறை. இந்த கட்டள கருத்துறையில பெரிய நுட்பம் என்னென்னால், சரியாக நீங்கள் இந்த யாப்புல சரியாக இந்த யாப்புல நீங்கள் எழுதியிருந்தீர்கள் என்று சொன்னால், சரியோ சரியாக எழுதியிருந்த சொன்னால், ஒரு அடியில ஒரு அடி இருக்குதான், வெண்டாமரை கண்டு நின்பதம் தாங்க நின் பிள்ளை உள்ள, இதுவெல்லாம் ஒரு அடி இல்லம். இதுல இருக்கிற ஒற்றுக்கள் எல்லாத்தையும் விட்டு போட்டு பார்த்தீர்கள் சொன்னால், 14 எழுத்து வந்தேன் நுட்பம். 17 எழுத்துக்கள் இந்த வெண்டாமரைக்கல் என்பதை உள்ள அந்த ஒரு அடியில ஒற்றுக்கள் குத்துக்கள் வர இருந்தாரு, அதெல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் சொன்னால், 17 எழுத்து இருக்க வேணும் இல்லாட்டி இந்த புலை அதுல புலையும் யாப்பில புலையும் அப்படி எல்லாருக்கும் தெரியுமா? இருக்கு ஐயா, நம்ம ஆட்டம் செய்திருக்காங்க எங்களுடைய ஆட்டம். அதாவது அதுல பிள்ளை எழுத்து நீங்கள் கூடி கொண்டு போய் ஒரு எழுத்து கூட இருந்தோ குறைய இருந்தோ என்றால், அது யாத்திர பிள்ளையில நீர் அழுதான பிள்ளை அது படிச்சுதான் கிடையாது. பாருங்க அவ்வளவு ரொம்ப ரொம்ப இல்லையோ பாருங்க, இந்த பெருமையா அறிய போனோம். அப்படின்னு அது உடனே ஒரே நாள்ல செய்ய முடியாது, இது பரிச்சயத்துல வர முடியும். எல்லாம் செய்யலாம் அதுக்குள்ள இந்த அடி நாங்கள் சரியா செய்யுங்க, அந்த சாலை எல்லாம் இருக்காது கரெக்ட். சிம்பிளா சொல்ற ஒரு கலையை பற்றியிருக்கேன். ஒரே நாள்ல இதை நாங்கள் கிரகிக்கிறது கஷ்டம், கொஞ்ச நாள் போவோம். வந்தான் வந்தான் ரெண்டு சொல்லி சேருங்க. அடுத்த இது மிக முக்கியமான விஷயம், அது எங்கட தமிழ் கவிதை உச்சம் என்ன, தலை பிழைச்சால் எங்கட முந்தின கவிஞர்களை புனித போட்டு கிடைச்சாங்க. வெண்பா வெண்பட்டு நல வெண்பா பண்ண வெண்பா வெண்பான ஒரு தலை பிழைச்சுவோ, அது வெண்பா இல்லையா, அது வெண்பான கரத்தில்லாத பாட்டு கிடைச்சாங்க. என்றால் வந்தான் பாருங்க நேர் 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 அதாவது நேர் நேர் கிட்ட வந்தால் செண்டும் மட்டமா இருந்தால் அதுல ஒரு இணைப்பு வராது. ஒரு இணைப்பு இதுக்கு இணைக்கு வரணும்னா அப்படி வரணும். இப்ப இப்படி இருக்கிற ஒண்ட இணைக்கிறது இப்படி போட்ட குழந்தை இணைச்சு விட்ட மட்டும் இணையும் இல்லை என்ன சொல்ல தெரியல எனக்கு. அப்ப இந்த இப்படி ரெண்டு சொல்லு பெரியக்க இங்க வந்த ஒரு நிறைய துவங்கிடம் என்றால் அந்த சவுண்ட்ல ஒரு இடபடி வராதுன்னு சொன்னாங்க. சவுண்ட்ல ஒரு விடுக வராது. இப்ப நேர் 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 வரைய ஒரு சின்ன இடவழி வரும். ஆனால் அப்படி நிறைய வந்து தொடங்கினால் அது இடவழி வராண்டுலாம் கிடைக்கு வேண்டாம் இல்ல நான் இதுல கிடைக்க சொன்னால் கஷ்டம். அப்ப இப்படிப்பட்ட சுத்தியான நுட்பம் தான் எங்களுடைய என்றால் கூட ஒரு அது முழுமையாக அவர்கள் தவிர்த்தார்கள். எனவே இப்படிதான் கிடைக்க சொல்லலாம். எனவே இங்க நாங்கள் அப்ப இந்த யாப் இந்த தமிழ் கவிதையினுடைய யாப் என்பது இந்த அடிப்படை இந்த ஓசையை அடிப்படையாக வச்சு கொண்டு பல்வேறு வகையை பார்க்கிறாங்க. அதற்காக நீங்கள் எங்களோட தமிழ் பழைய யாப் மரவிலக்கியத்திலே நான்கு வகையான பாவகை இருக்கு. அது கொடுங்க தமிழினுடைய பாவகை. இதை நீங்க படிக்கணும் விருப்பம் எடுக்கலாம் விருப்பாடி போலாம். இப்படி எல்லாம் இருக்கப்பா இருக்கிறதா இல்லையா சொல்லக்கூடாது. முதலாவது வகை பேர் அகவல்பா அல்லது ஆசியப்பா எழுதுங்க. நீங்கள் ரீசன்ட்லி இப்ப இந்த பாட்டு பாடிக்கொண்டு முடியாது. அதான் கூட தெரியாது என்ன பாட்டு கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்தா இந்த காலத்துல பாடிக்கொண்டு ஒரு பாட்டு என்ன பாட்டு சத்திய நோக்க சரவண பாடுறது எல்லாரும் அந்த சக்தி அந்த சக்திக்கு அவசரம். இது அகவல்பா சஷ்டியை நோக்க சிரவண பவனாம் சிஸ்டருக்கு உதவும். சிஸ்டர் சிஸ்டர் இல்ல சிஸ்டர் சொன்னா அடியவர்கள் செங்கதிர் வீரோன் பாதம் இரண்டில் பன்மணி சரங்கன் அப்படி போய் கொண்டிருக்கல. இது ஆசிரியப்பா இல்லாடி அகல்பா எழுதிங்க. ஆசிரியப்பா அந்த அகல்பா என்னென்றால் ஒருவர் பேசுறது போல ஒரு ஆள் கதைச்சு கொண்டிருக்க மாதிரி ஓசியா ஒரு ஆள் கதைச்சு கொண்டிருக்க மாதிரி யாரும் கதைச்சு கொண்டிருக்க மாதிரி சொல்லிக் கொண்டுவேன். சஷ்டிய நோக்க சிரவண பவனாண்ட யார் ஒரு ஆளும் சொல்லிக் கொண்டிருக்க மாதிரி நானுமே கேட்கிற மாதிரி நானுங்க அஜீவ் பேசிக்கிறேன் கேட்கிற மாதிரி இல்ல சச்சின் சொல்லிக் கொண்டிருக்கிற மாதிரி மொபைல் அப்ப அது போடுங்க. அகவல்பா ஆசிரியப்பா டேஷ் போட்டு ஒருவர் பேசுவது போல இருக்கும். அது அந்த ஓசை அகவல் ஓசை ஒரு ஒரு நரேஷனாக ஒன்று சொல்லிக் கொண்டு போறேன் அதுல சொல்ல அந்த யாப்பை சொல்லலாம். சொல்லலாம் சொல்லி சட்டம் இல்ல சட்டம் இல்ல நாங்கள்தான் போட முடியல. அப்ப போறவனும் இதுலதான் போடுறவனும் நாங்கள்லாம் குறைச்சிருக்கோம். உண்மையில வகைகள் இருக்கு. ரெண்டாவது போடுவோம் கலிப்பா. முதலாவது அகவல்பா ஆசிரியப்பா போடுங்க ஒருவர் பேசுவது போன்றிருக்கும் அகவல் ஓசை இருக்கும். இது சங்க காலத்துல இந்த பாட்டு தான் கூட பயன்படுத்தினாங்க. எழுது முதல கேட்டு சங்க காலத்துல மிக கூடிய அளவில் புழக்கத்தில் இருந்த இந்த பாடம் அதுல கல வகை இருக்கு. நான் சொல்றேன் கலிப்பா ரெண்டாவது வகை போடுவோம் கலிப்பா. இது என்னென்றால் இந்த சவுண்ட் அந்த அந்த பாட்டு சவுண்ட் உயர்ந்தும் தாழ்ந்து போறாங்க. கதைக்கிறோம் பாருங்க கதைக்கு என்ன மாதிரி ஒரு ஹை பிச்சுக்கு போறோம் கோகுலா போறோம் அப்படின்னு கேட்கிறாங்க. உயர்ந்தும் தாழ்ந்தும் ஒரு உயர்ந்தும் தாழ்ந்து நடந்து போறோம் உயர்ந்து தாழ்ந்து போறாங்க அப்படி சொன்னா துள்ளி கொண்டு போற மாதிரி கிடைக்கலாம் துள்ள ஓசை. அப்ப ரெண்டாவது கலிப்பா தாழ்ந்து உயர்ந்தும் வருகிற ஒரு நரேஷன் அது ஒரு துள்ள ஓசைன்னு சொல்றோம். இது கலித்தொகை காலத்துல மிகவும் பிரபலமாக இருந்த பாட்டெல்லாம் இந்த கலிப்பால் இருக்கு. அடுத்த மூன்றாவது வகை வெண்பா. இதுதான் இந்த கவிதையினுடைய உச்சம். இது ரெண்டா இந்த வெண்பாவுடைய அந்த 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 சவுண்ட் எப்படி என்றால் ரெண்டு பேர் கரைக்கிறோம் செப்பல் ஓசை. நாங்க செப்புறோம் நான் சொல்ல இவர் கேட்கிறோம் இவர் சொன்னா நான் கேட்கிறோம் செப்பி கொண்டிருக்கோம் செப்பல் ஓசை. சரியா இவருக்கான உதவி இவருக்கான உரையாடலா இருக்கு. இது இந்த நலவெண்பால இருக்குதான் இவ ஆயகலைகள் 64 ஏய உணவிக்கும் என்னம்மை தூய உருப்பளிங்கி போல்வான் என்னத்தில் உள்ள இருப்பள்ளிங்கு வாராரிடம் அதெல்லாம் பண்ணலாம் தெரியும் எல்லாம். ஆனால் இது எந்தப்பா எந்தப்பா எந்தப்பான்னு தெரியாது. எந்தப்பா எந்தப்பான்னு தெரியாது இல்ல இது அடிப்படையா பாவகை. இதுல பல வேறுபட்ட இனங்கள் இருக்கு. அது அகவல்பா, கலிப்பா, வெண்பா, இன்னொரு பா இருக்கு, வஞ்சிப்பா, நாலாவது வகை வஞ்சிப்பா. வாராஞ்சினாச்சினா வஞ்சிப்பா. இது என்னண்டா தாழ்ந்த ஓசையோடய இருக்கு. இது ரெண்டுக்கு பெருசா புழக்கத்துல இல்ல. தூண்டல் ஓசை இப்போ ஒரு சரியான சோகத்தை பாடுறதுக்காக இதை பற்றி பாடியிருக்கிறார்கள். அது இப்ப அந்த பழநிலை இல்ல. நம்ம நித்ரா உனக்கு நல்ல பாட்டுதான் போகும். நித்ரா உள்ள ஆளுக்கு தூங்கல் ஓசை நல்ல பொருத்தமா இருக்கும். இந்த வழியா வஞ்சிப்பான ஒரு பாட்டு சொன்னா படிச்சுட்டா இதாகும். தாழ்ந்து கருவாது தூங்கல் ஓசை. ஓகே தெரியும். எங்கட பெருமையை நாங்கள் பெருமையு தெரியாம இருக்கிறோம். அதான் எங்களுடைய கீழ்மை. அதைத்தான் நீங்க பெருமை உங்களோட பெருமை. அடுத்தது இந்த பா இனம் என்று சொல்லி இந்த நான்கு வகையினுடைய வகையில் கரங்க கிடையாது. இனம் அந்த இனங்கள் இனஞ்சனம் சொல்றாரு. எந்த இனம் இந்த மாமன், சித்தப்பா, பெரியப்பா, மாமி, மாமன் இருக்குதான். அப்படி இந்த நான் சொன்ன இந்த நாளுடைய இனங்கள் தாளிசை துறை திருத்தம் வந்து மூன்று. நேரிசையாசிரியப்பா, நிலமண்டல ஆசிரியப்பா எல்லாம் இருக்கு. வெண்பாவில இனிச வெண்பா, திந்தியல் வெண்பா, கலி வெண்பான் இருக்கு. கரிப்பாவில வெண் கலிப்பா, கட்டளை கருத்துற அப்படி உருப்பட்டது கிடக்கு. அப்ப இப்படி எல்லாம் கணக்க கிடக்கு. அதை நீங்கள் பயங்கர காணும். சரியோ? அப்ப அப்ப இதுல இருந்து இப்ப நான் சொல்ல வரேன் என்றாலும் இந்த அடிப்படையை வச்சுக்கொண்டுதான் எங்களுடைய மரபு கவிதை, தமிழ் மரபு கவிதையை உருவாக்கினார்கள். சரியோ? உங்க தரிசனம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலத்திலையும் யாருமே ஒரு சட்டம் போட்டதில்லை, இந்த மரபில பாடித்தான் நீ சீரணும். நான் ஏற்கனவே சொன்னது போல சங்க காலத்தில் அகவல் என்ற இதை பாடினார்கள். இப்ப எந்த அகவல் பெருசா வழக்கு ஒடிந்து போச்சு. கலித்தொகை காலத்துல கலி கலிப்பாண்ட வகையை பாடினார்கள். இடையில ஒரு காலத்துல பெண்பாண்ட வகையை பாடினார்கள். இடையில தேவாரங்கள் வந்த போது சந்த திருத்தம் அருணகிரியார கழிப்பட்டிருக்கீங்க. இது இல்ல நீங்கள் சிரிக்கிறீங்க. துக்கப்பெரிய நுட்பம் இருக்கு. அவர் அருணகிரிநாதர் அவர்கிட்ட வரலாறு தெரியுமா? அவர் கோயில்ல இருந்தார். கோயில் இருந்தார். அவர் எப்படி இந்த பாடல் வருகிறார்ன்றது பெரிய நுட்பம். அந்த கோயில்ல இருந்து வாத்தியங்கள் வாசித்தாங்களா? தாளம் தாளம் பாரு. அந்த மோளம் வாசிக்கிறது, அந்த வாசிக்கிற மோளத்தின் சந்தத்துக்கு தான் பாடுறது. மேலும் பாருங்க, முத்தத்திரு தத்து திருநக தட்டப்பா வேறு மயில் ஏறி விளையாடு முகம் கொண்டு வராடி அருணகிரிநாதர் எந்த பாட்டு எடுத்தாலும் அவர் பெரிய நுட்பம். ஒருவரால் ஓசையில மேக்சிமம் போனவன் ஒரு தாள பாத்தியத்தில் அடிச்ச அந்த சந்தத்தை அப்படியே கவிதையில கொண்டு போடுறது. இந்த பாடிச்சது தொந்தி சரிய மயிரே நன்றி. கிழவன் வயசு போய் கொல்லு புடிச்சு கொண்டு நடந்து போறான். விஷயம் அவர் அந்த சந்தம் கொஞ்சம் ஓவர வெளியாலும் செய்ய அந்த காலத்தில் அவர் தாள வாத்தியங்கள் அதுல என்னென்ன மாதிரி அடிச்சாங்களோ அது அப்படியே எடுத்து சந்தத்தில் போ. ஆகவே இப்ப நான் சொன்ன தேவார காலத்துல ஒன்று சேர்ந்து சில நேரம் ஒரு இடையில இருந்த பண்டிதர்கள் இந்த கவிதை போய் பெரிய பிரச்சனைப்பட்டது என்றால் பண்டிதர்கள்ட்ட போய் சிக்கிது. பாவர்கள்ட்ட தெரியாது. படித்தவர்கள் மட்டும் சும்மா இருந்தவங்க அந்த புறத்து கவிதை அந்த இடையில நடந்த பிரச்சனை. இந்த கவிதையை கரவு கவிதை தோக்கமளிக்கிறது எப்பென்றால் அவர்கள் அரசர்கள் அரசவையில் போய் பாரதி கூட பாரதி பாரதி கூட அரசவையில் போய் அரசர்கிட்ட அங்கிருந்த ஊழல அரசர்கிட்ட போய் ஐயா அவர்கிட்ட பாடி பரிசு வைத்தான். அப்ப இந்தியாவில் அந்த ஒரு காலத்தில் என்ன நடந்தேன்னு சொன்னால், அப்ப அரசர்கள் மகளிர் இருக்கிறக்கா சும்மா பாடுறது, ஒரு சனத்தை பத்தி இல்ல கஷ்டப்படுறவன பத்தி இல்ல சும்மா அது பாடுற. அப்படி இந்த சந்தங்கள் எல்லாம் பாடி தேவையில்லா எல்லாம் பாட வலிக்கிட்டதோட இந்த சந்த கவிதைகளுக்கு பெரிய பிரச்சனை வர வலிக்கிறது. அதாவது அது வாழ்க்கையை பாடாமல் நடி அந்த வாழ்க்கையினுடைய பிரச்சனை. உண்மையிலே பழைய காலத்தில் எல்லாத்தையும் அவர்கள் பாடியிருக்காரு, ஆனால் இடைக்காலத்தில் அப்படி மாறி போயிச்சது. சரி, எனவே இதை நாங்கள் தான் புரிந்து கொண்டோம். அப்ப இப்படி எங்களுடைய யாப்புகள்ல நாங்கள் பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கு. பட் அது காலாகாலத்தில் அவை மாறி இருக்கு. அந்த நாளில் நடந்தது இந்த கிரி ஒரு தொடர் ஓட்டமா ஓடிக்கொண்டிருக்காங்க. எனவே இன்றைக்கு இருக்கின்ற விஷயத்தில் இன்றைக்கு எல்லா சந்தத்தையும் பாடுவோம் இல்லை, எல்லா யாப்புகளையும் பாடிக்கொண்டு வண்டியில்லை. ஆனால் உங்களுடைய கவிதை என்றதை சொல்லி ஒரு வசனத்துக்கும் இருக்க முடியல உள்ள அடிப்படையில் இசை அப்படியா பாருங்க. வசனம் கவிதை இசை மூன்றும் மூன்று விஷயம். வசனம் என்றது அதுக்கே ஒன்று இருக்கு, அதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல சுவையா போட்டோம்னா கவிதை வந்து கவிதைக்கு இன்னும் கூட இசையை சேர்த்த மாட்டார். அது பாட்டாரு இசையா பாருங்க, வசனம் இருக்குது, கவிதை இருக்குது, இசை இருக்கு, இசை இருக்கு, கவிதை நடுவில் இருக்கு. அப்ப கவிதை ஏதோ ஒரு விதத்துல உயிர்க்க வரும், ஏதோ ஒரு ஓசை ஒழுங்கு பண்ணது கிடையாது. என்னுடைய கருத்து, அது சில பேருக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறா. அதாவது நவீன கவிதையில கூட அப்படி இருக்கு, நாங்கள் அதுல எனக்கு ஆராய்ச்சியா அதுக்கு புரியாது, ஆராய்ச்சியா புரியாது. இப்ப இந்த இடையில கர்ணாரண்ய தெளிவா சொன்னார், இந்த வாரம்பாடிகள் காலம் வாரம்பாடிகள் அவையும் குறுக்கவிதை படிக்கிட்டு அவ என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த அடி ஒரு அடியை முடிச்சு முடிச்சு அல்லாட்டி பதினஞ்சு ஒரு சொல்ல சேர்த்து சவுண்டா உடைக்கிறேன். சத்தம் தானே பிரச்சனையா கிடந்தது. நாங்கள் என்ன இடையில காலம் இடக்காலத்தில் எங்களுடைய கவிதை போய் எங்களுடைய மரபு கவிதைக்கு ஏற்பட்ட பெரிய ஒரு தோல்வி என்னவென்று சொன்னால், எங்களுடைய அந்த கவிதை மரபில் கவிதை மரபில் ஒரு இடக்காலத்தில் வெறுமனே சத்தத்தை மட்டுமா அவர்கள் பாடிக்கொண்டார்கள். வாழ்க்கை பாடையில் அவர்கள் மண்ணில் நடக்கிறது தெரியாது, சும்மா அரசர மகள் இருக்கிறதுக்காக அந்த புறத்தை பற்றி பாடிக்கொண்டிருந்தார்கள். அப்ப சத்தம் தான் கேட்டது, ஒன்றும் இல்லை உயிர் இல்லை. அவர்கள் அதிலிருந்து அந்த அப்பா அவர்கள் திறந்த புறக்கணிச்சு போட்டு நாங்கள் உண்மையை பாடு வந்து வலிக்கிட்டார்கள் அப்படின்னு அந்த பாய். எனவே இதை நான் கரங்க காய்ச்சி போட்டது சரியில்லை. எனவே இது இந்த இது ஒரு அடிப்படை. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் கொஞ்சம் விரும்பினோம் இல்லை கட விஷயம் இல்லை நுட்பம் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த மரபு கவிதை புதுக்கவிதை என்று அல்ல, உண்மையிலே ஒரு அடிப்படையான ஒரு ஓசை ஒழுங்கு வந்தால் அது நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு. இல்ல நான் கேட்க எனக்கு கொடுத்தாண்டு போகணும்னா நான் முடியல. நல்ல பாட்டு கேட்கறது நல்லா இருக்குது, ஒரு நல்ல சங்கீத விருப்பம் தானே. இல்ல நான் இப்படிதான் பாடுவேன், நீ பாடு வேண்டிய எனக்கு விருப்பம் இருக்கப்பா, இந்த நல்ல பாட்டு நல்லா இருக்கு, அதை நான் கேட்கறது கிடையாது. ஆகவே இப்ப முற்று முழுதாக நாங்கள் இந்த ஓசைகளை இந்த அடிப்படை ஓசையை புறக்கணி போன வேண்டும் இல்ல, முற்று முழுதாக புதுமைக்கம் வேணும். அதுல மாற்றுக்கிறது அதாவது இந்த உலகம் அல்லாட்டி இந்த இலக்கியம் அல்லாடி வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுது. இந்த உள்நாள் பாருங்க பூமி ஒவ்வொரு நாளும் தன புதுப்பிச்சு மாற்றம் கட்டாயம் இருக்க வேண்டும். ஆனால் அதுக்குள்ள ஒரு சரடாக எங்களுடைய ஒரு அடி எங்கட மரம் எங்கட வழிவடிவா வந்து எங்களுக்கு இன்றைக்கு தேவையான அதுவும் அடுத்த அடிக்கோடு இன்றைக்கு தேவையான இன்றைக்கோ இன்றைதான் இதுக்கு வச்சு ஆடணும் இல்லை. எங்களுடைய வாழ்க்கைக்குரிய இன்றைக்கு தேவையான நாங்கள் அதை பயன்படுத்தினால் அது செழிக்கும், அது எங்களுடைய படைப்புகளை செழிக்க வைக்கும், கவிதையை செழிக்க வைக்கும் என்று கூறி சந்தர்ப்பத்துக்கு நன்றி தெரிவித்து நான் என்னுடைய